விவிலிய தேடல் புதுமைகள் தண்ணீர் திராட்சை ரசமாக பகுதி மூன்று.
எனது அருமை அன்புள்ளங்களை, கானாவில் நிகழ்ந்த திருமண விழாவில் மீண்டும் கலந்து கொள்வோம். கல்யாணப் பந்தி மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. இயேசுவும் சீடர்களும் பந்தியில் அமர்ந்திருந்தனர். இயேசு அந்த திருமணத்தில் கலந்து கொண்டதை பற்றி சென்ற தேடலில் ஒரு கோணத்தில் நாம் சிந்தித்தோம். இன்று மற்றொரு கோணத்தில் சிந்திப்போம். அன்பு இதயங்களே, திருமணங்கள் என்றால் மக்கள் மகிழ்வுடன் கூடி வந்து கொண்டாடும் இடங்கள். நாம் வாழும் இன்றைய உலகிலோ வரதட்சணை என்ற பெயரில் திருமணங்கள் வியாபார ஒப்பந்தங்களாக மாறி வரும் வேளையில் இந்த மகிழ்வு பெருமளவு தொலைந்து வருவதை நாம் காண்கின்றோம். இருந்தாலும் எளிய முறையில் நடைபெறும் கிராமப்புற திருமணங்கள் இன்னும் மகிழ்வோடு கொண்டாடப்படுகின்றன. மக்கள் மகிழ்வுடன் கூடியிருக்கும் இடமே இறைவன் இருக்கும் இடம். அதனால் இயேசு அந்த திருமணத்தில் கலந்து கொண்டது பொருள் மிகுந்த ஓர் அடையாளமே. அன்புள்ளங்களே, படைப்பின் சிகரமாக மனிதர்களை இறைவன் படைத்தபோதே தான் மக்களோடு வாழ விழைந்ததை இறைவன் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லி வைத்தார். மனித உறவுகளிலேயே மிக நெருக்கமான அழகான இலக்கணமாக திருமணம் விளங்குவதால் அந்த இலக்கணத்தில் தன் முத்திரையை பதிக்க இறைமகன் இயேசு கானா திருமணத்தில் கலந்து கொண்டது பொருத்தமான செயல்தானே.
அன்பு நெஞ்சங்களே, மேலாண்மை எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் இன்றைய உலகில் செயல் திறமை, வேகம் இவற்றை மையமாக முக்கியமாக கருதும் நம் தலைமுறையினர் வேறொரு கேள்வியை எழுப்பலாம். உலகத்தை மீட்க வந்த இறைமகனுக்கு இருக்கப் போவதோ மூன்றாண்டுகள். அந்த மூன்றாண்டுகளில் ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காமல் மறையுரை நிகழ்த்தி புதுமைகள் செய்து மக்களை மீட்பதற்கு பதிலாக ஒரு வாரம் நீடிக்கும் கல்யாண விழாவில் இயேசு நேரத்தை வீணாக்கலாமா என்ற கேள்வி எழலாம். இயேசுவை பொறுத்தவரை இது வீணாகும் நேரம் அல்ல, புனிதமாகும் நேரம். அவர் வாழ்ந்தது 33 ஆண்டுகள். அவற்றில் 30 ஆண்டுகள் அவர் எதையும் சாதித்ததாக தெரியவில்லை. நாசரேத்தில் ஓர் எளிய குடும்பத்தில் தன்னையே கரைத்து கொண்டார் அந்த இறைமகன். சாதாரண எளிய அன்றாட வாழ்வில் இறைவனின் பிரசன்னம் எப்போதும் உள்ளது என்ற உண்மையை இயேசு தன் 30 வருட வாழ்வின் வழியே சொல்லித் தந்தார். அதன் தொடர்ச்சியாக கானா திருமணத்தில் முழு ஈடுபாட்டுடன் அவர் கலந்து கொண்டதால் அந்த சூழலை புனிதமாக்கிக் கொண்டிருந்தார்.
அன்பு இதயங்களே, கல்யாண பந்தியில் சீடர்களுடன் அமர்ந்திருந்த இயேசுவிடம் அன்னை மரியா வருகிறார். தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்கிறார். இயேசுவும் பதிலுக்கு ஏதோ சொல்கின்றார். அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பதை யோவான் நற்செய்தி இவ்வாறு பதிவு செய்துள்ளது.
யோவான் நற்செய்தி பிரிவு 2. இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார்.
குறையொன்றுமில்லை தேவா, நிறைவாக நீர் இருக்க, கரையற்ற தூய வாழ்வை தேவா என கருள்வீ.
அன்பு நெஞ்சங்களே, அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே கானா திருமண பந்தியில் நடந்த அந்த உரையாடலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உள்ளன. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை என்றால் நமது தேவையை எடுத்துச் சொல்லி பொருட்களை வாங்குவோம் அல்லது பெறுவோம். அதற்கு பதிலாக நம்மிடம் ஒரு பொருள் இல்லை என்று மட்டும் நாம் சொன்னால் அந்த பொருள் நமக்கு கிடைத்துவிடுமா என்பது நிச்சயம் அல்ல. ஒரு கற்பனை காட்சியின் வழியே இதை புரிந்து கொள்ள முயல்வோம்.
வீட்டு தலைவர் ஒருவர் மளிகை கடைக்கு போகின்றார். கடைக்காரர் அவரிடம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது வீட்டு தலைவர், எனக்கு 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சர்க்கரை கொடுங்க என்று சொல்வார். இதுதான் வழக்கம். அதற்கு பதிலாக கடைக்காரரே, எங்க வீட்டில் அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை என்று மட்டும் அவர் சொன்னால் கடைக்காரர் அவரை ஏற இறங்க பார்ப்பார். அன்பு நெஞ்சங்களே, அன்னை மரியா திருமண வீட்டில் எழுந்த தேவையை சொல்லிய விதம் இப்படித்தான் இருந்தது. தன் மகனிடம் சென்று, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இறை வல்லுநர்கள் பலர் மரியாவின் இந்த கூற்றை அழகான ஒரு ஜபம் என்று கூறுகின்றனர். ரசம் தீர்ந்துவிட்டது என்பது சாதாரணமான யதார்த்தமான ஒரு கூற்று. அதை ஜபமென்ற கோணத்தில் எண்ணி பார்க்க நாம் தயங்கலாம்.
ஆனால் அன்புள்ளங்களே, ஆழமாக சிந்தித்தால் இது ஓர் அழகிய ஜெபம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசு சொல்லித்தந்த வானகத்திலுள்ள எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை பார்த்தால் நமது தயக்கம் நீங்கி தெளிவு பிறக்கும். பெரும் இறையியல் மெய்யியல் தத்துவங்களெல்லாம் அந்த ஜெபத்தில் இடம்பெறவில்லை. அங்கு இயேசு சொல்லித்தரும் விண்ணப்பங்கள் எல்லாமே அன்றாட வாழ்வுக்கு தேவையானவை. எங்கள் அனுதின உணவை தாரும், மன்னிக்கும் மனதை தந்தருளும், தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும் என்ற விண்ணப்பங்களே இந்த ஜெபத்தில் இடம்பெற்றுள்ளன.
ஜெபம் என்றதும் இது வேண்டும் அது வேண்டும் என்ற நீண்ட பட்டியல் ஒன்று நம் உள்ளத்தில் விரியும் இல்லையா? கடவுளிடம் நீண்ட பட்டியல்களை அனுப்புவதற்கு பதில் உள்ளத்தை திறந்து வைப்பது, உண்மைகளை சொல்வது ஆகியவை இன்னும் அழகான ஜபங்கள். இத்தகைய ஜபத்தை சொல்வது அவ்வளவு எளிதல்ல. இப்படி ஒரு ஜபத்தை சொல்வதற்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். நமது தேவைகளை நம்மை விட நம் இறைவன் நன்கு அறிவார். அவரிடம் குறையை சொன்னால் போதும் என்று எண்ணுவதற்கு நிறைவான நம்பிக்கை வேண்டும்.
என தருமை அன்புள்ளங்களே, மீண்டும் அந்த மளிகைக்கடை கற்பனை காட்சிக்கு திரும்புவோம். மளிகைக்கடைக்கு பொருட்கள் வாங்க வீட்டுத் தலைவர் வந்திருக்கின்றார். அவர் அங்கு வருவதற்கு முன்னால் வீட்டில் என்ன நடந்திருக்கும்? நமது கற்பனையில் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோம். வீட்டுத் தலைவர் கடைக்கு வருவதற்கு முன் ஒரு செய்தித்தாளை படித்தபடி வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். வீட்டுத் தலைவி காப்பி கலக்க சமையல் அறைக்குள் செல்கின்றார். சர்க்கரை தீர்ந்துவிட்டது என்பதை அங்கு உணர்கின்றார். அங்கிருந்தபடியே, என்னங்க சக்கரை தீர்ந்துருச்சிங்க என்று சொல்கின்றார். இதன் பொருள் என்ன? தயவு செய்து செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு கடைக்கு போய் சர்க்கரை வாங்கி வாருங்கள் என்பதுதானே? அவர் சட்டையை மாட்டிக்கொண்டிருக்கும் போது, ஆ சொல்ல மறந்துட்டேன், அரிசியும் தீர்ந்துருச்சிங்க என்று சொல்கின்றார் வீட்டுத் தலைவி. தலைவன் இந்த தேவைகளுக்கு என்ன செய்வார் என்று தலைவிக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் சொல்லப்பட்ட உண்மைகள் இவை. மரியாவும் இப்படி ஓர் உண்மையை இயேசுவுக்கு முன் வைக்கின்றார். திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது.
காக்கும் வல்ல தேவன், கைவிடாத தேவன், காத்திடுவார் என்றுமே நம்மை. காக்கும் வல்ல தேவன், கைவிடாத தேவன்.
அன்பு நெஞ்சங்களே, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்ற குறையை திருமண வீட்டாரிடம் கூறாமல் அன்னை மரியா ஏன் இயேசுவிடம் கூற வேண்டும் என்று யாராவது கேள்வி எழுப்பினால், இது என்ன குழந்தைத்தனமான கேள்வி? இயேசு புதுமைகள் செய்வார் என்று மரியாவுக்கு தெரிந்திருக்கும், அதனால் அவரிடம் இதை சொல்கின்றார் என்று எளிதானதொரு பதிலை சொல்ல முற்படுகின்றோம். ஆனால் இதுதான் இயேசு செய்த முதல் புதுமை என்று யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இருக்க புதுமைகள் நிகழ்த்தும் ஆற்றல் இயேசுவுக்கு உண்டு என்று மரியாவுக்கு ஏற்கனவே தெரியுமா என்ற கேள்வி எழுகின்றது. இது சிந்திக்க வேண்டிய கருத்து.
அன்பு இதயங்களே, தன் மகன் மகள் இவர்களிடம் புதைந்திருக்கும் மறைந்திருக்கும் திறமைகளை அன்னையர் உணர்ந்திருப்பர். குழந்தைகள் தங்கள் திறமைகளை அதுவரை வெளிப்படையாக காட்டவில்லை என்றாலும் அவர்களது திறமைகளை ஒரு தாய் தன்னுடைய உள்ளத்தில் உணர்ந்திருப்பார். தன் மகன் இறைவனின் மகன் என்பதையும் இறை அருளால் நிறைந்தவர் என்பதையும் அன்னை மரியா ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்திருந்தார். அவ்வாறென்றால் அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவர்களது தினசரி வாழ்க்கைக்கு தேவையானவற்றை அவர் பெற்றிருக்கலாமே என்று எண்ணத் தோன்றுகின்றது. அன்னை மரியா அப்படி செய்ததாக தெரியவில்லை. இயேசுவின் திறமைகளை சக்திகளை பயன்படுத்தி அன்னை மரியா தன் சுயநலன்களை தீர்த்து கொண்டிருந்தால் அவர் இயேசுவை ஒரு மந்திரவாதியாக மாற்றியிருப்பாரே தவிர ஓர் இறை மகனாக வளர்த்திருக்க முடியாது. அன்பு இதயங்களே, புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றலை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஓர் உண்மை இறையடியாரை பற்றிய சிறுகதையை சென்ற ஞாயிறு சிந்தனையில் நாம் பகிர்ந்து கொண்டோம். இதோ மீண்டும் ஒருமுறை அந்த அழகிய கதையை நாம் நினைவு கூறுவோம்.
மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்வதையே தன் வாழ்வின் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஓர் இறையடியாருக்கு முன் இறைவன் தோன்றினார். அந்த மகானின் அற்புத வாழ்வுக்கு பரிசாக அவருக்கு பிடித்த ஒரு வரத்தை கேட்கச் சொன்னார் இறைவன். இறைவா, நாள் முழுவதும் உம்மை தியானிக்கும் அந்த ஒரு வரம் எனக்கு போதும், வேறு வரம் எதுவும் வேண்டாம் என்று கூறும் இறையடியாரிடம் ஏதாவது ஒரு வரம் கேட்கும்படி கடவுள் கட்டாயப்படுத்துகின்றார். இறுதியாக அந்த மகான், இறைவா, என் நிழலைத் தொடும் அனைவரும் குணம் பெறும்படி வரம் தாரும் என்று கேட்டார். இறைவன் அந்த வரத்தை மகிழ்வோடு தருவதாகச் சொன்னார். உடனே மகான் ஒரு நிபந்தனையைச் சொன்னார். எப்போதெல்லாம் என் நிழல் எனக்கு பின்னே விழுகின்றதோ அந்த நிழலுக்கு மட்டுமே இந்த சக்தியை நீர் தரவேண்டும் என்று அந்த மகான் வேண்டிக் கொண்டார்.
அன்பு இதயங்களே, மக்களுக்கு நன்மைகள் நிகழ வேண்டும், ஆனால் அது தனக்கு தெரியாமல் நிகழ வேண்டும் என்பதில் அந்த இறையடியார் மிக தெளிவாக இருந்தார். தன்னலத்தை அறவே துறந்த இறையடியார்களின் ஒட்டுமொத்த உருவமாக அவர்களுக்கெல்லாம் ஓர் எடுத்துக்காட்டாக மரியா வாழ்ந்தார் என்பதற்கு கானா திருமண நிகழ்வு மற்றும் ஓர் அழகிய சான்று. அற்புதங்கள் நிகழ்த்தும் சக்தி தன் மகனிடம் இருப்பதை அன்னை மரியா உணர்ந்திருந்தாலும் அந்த சக்தி மற்றவர்களுக்கு மட்டுமே பயன்பட வேண்டுமே ஒழிய தன் நலனுக்காக அல்ல என்பதில் அன்னை மரியா தெளிவாக தீர்க்கமாக இருந்தார். அன்னை மரியாவின் இந்த வேண்டுகோளுக்கு இயேசு அளித்த பதில் நம் அடுத்த தேடலை வழிநடத்தும்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.